நன்றி டாக்டர். இன்னொரு இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
வணக்கம். சிவகுமார் அழைக்கிறேன். இருவருக்கும் வணக்கம்.
வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க.
டாக்டர் லம்பன், நீங்க அந்த MBBS டாக்டரா மட்டுமில்லை, உங்களை ஒரு ஆன்மீக டாக்டரா பாக்குறேன்.
நன்றி. இது உறவினருக்கு கருணை காட்டி அது வழிநடத்தலுக்கு உதவ வேண்டும். அவருடைய வார்த்தையைத்தான் நான் சொல்லுகின்றோம். அவருடைய அருள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வெறும் வெற்றி செய்கின்ற பாத்திரங்கள்.
பள்ளிக்கூடத்துல டீச்சர் படிப்பிக்க பிளாக் போர்டு எழுத நாங்களும் கோப்பிடுறோம். நானும் எழுதி எழுதி வச்சிருக்கேன் சின்ன சின்ன வசனங்களை, உங்களுடைய ஆன்மீக வசனங்களை.
அதுகள் வந்து ஒன்றும் என்னுடைய சுயமான வசனங்கள் இல்லை. இதெல்லாம் எங்களுடைய ஞானிகள், எங்களுடைய பெரியவர்கள், எங்களுடைய வேத ஆகமங்கள், புராண இதிகாசங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த கிளிப்புல சொல்றது போல நான் திருப்பி சொல்றேன். அவன் சொல்ல வைக்கிறான், நான் சொல்றேன்.
கேள்வி என்னென்றா, இந்த உயிர் வந்து உடம்புக்குள்ள எங்க இருக்கு டாக்டர்? திருமூலர் சொல்றார், உச்சிக்கு கீழே உள்நாக்கின் மேலே வைத்த பொருளின் வகை அறிவார் இல்லை என்று திருமூலர் சொல்றார். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அது ஒரு கேள்வி. உடம்புல உயிர் எங்க இருக்கு, அதான் இந்த கேள்வி. மற்ற அடுத்த கேள்வி, சாதாரண நாங்கள் டாக்டர் அருள் அருளை நோக்கி போகிறோம், பொருளை நோக்கி போகிறோம், பந்த பாச சேர்த்துக்கையும் புதஞ்சிருக்கிறோம், வீட்டு சண்டையிலிருந்து நாட்டு சண்டை மட்டும் மறைச்சு எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம். அப்ப வந்து தந்தை தாய் சகோதரர்கள் பொய்யனவே சிந்தையில் காட்டி நிற்பது எக்காலம், அந்த அருள் 100% அருள் கிடைப்பது எக்காலம், அதான் ரெண்டாவது கேள்வி. நன்றி டாக்டர்.
நன்றி. இரண்டாவது கேள்வி, இந்த 100% அருள் கிடைப்பது நல்ல வடிவாக சொன்னீர்கள். எப்பொழுதும் அருள்ல தான் இருக்கிறோம். எல்லாரும் முன்னோக்கிய ஞானத்திலே போய்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஞானத்திலே போய்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் மருத்துவம் படிக்கின்றோம், கணக்கியல் படிக்கின்றோம், சட்டம் படிக்கின்றோம், அரசியல் படிக்கின்றோம், எல்லா பாடங்களையும் படிக்கின்றோம். இந்த பாடங்களிலே ஒருபோதும் நாங்கள் பூரணத்துவம் பெற முடியாது. இப்ப மருத்துவத்தில் நாங்கள் படிக்கிறோம், ஒரு பகுதியை படிப்போம், அதே பிறகு ஒவ்வொரு நாளைந்து ஒவ்வொரு முறையும் அது நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. சொல்லுவார்கள், மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் படிச்சு கொண்டிருக்கிற பிரயோஜனம் இல்லை. அது இதெல்லாம் அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு. போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் மெடிக்கல் ஜேர்னல்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு மாசமுமே சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கு தொடர்ந்தேச்சியாக. அப்ப இது ஓன் கோயிங் திங். இந்த அறிவுக்கும் இந்த ஞானம் வந்து இட்ஸ் அன் ஓன் கோயிங் திங், ஓன் க்ரோயிங் திங். அதாவது உலக ஞானம், பசு ஞானம் அல்லது பாச ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த உலக விடயங்களிலே நாங்கள் அறிகின்ற அறிவு, எங்கள் புலன்கள், எங்களுடைய மனம் புத்தி போன்ற உள்கரணங்களை வைத்து அறிகின்ற அறிவு, இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 100% இதுக்கு நேவர் கம்ஸ். இது 50 இயர்ஸுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட வரும். 500 இயர்ஸ், 5000 இயர்ஸ், 500,000 வருஷத்துக்கு பிறகு இது வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அறிவு தான். அது உண்டு. இப்ப இந்த பூரண அறிவுன்றது இதற்கு அப்பாடு. இந்த பூரண ஞானம் அறிவுன்றது ஞானம் மெய். இந்த பூரண ஞானம் எப்ப வரும் என்று சொன்னால், அந்த இந்த பூரண ஞானத்தோடு நாங்கள் ஒன்றாகின்ற பொழுது பூரண ஞானம் வரும். அதுல இருந்து வேறா இருக்கிற மட்டும் வராது. அதாவது வந்து அது ஒருவரை அறிகின்றது என்றால், உண்மையை அறிகின்றது என்று சொன்னால், உண்மையை கிட்ட கிட்ட போக போக கூட கூட தெரிஞ்சு கொண்டு வரும். அந்த உண்மைக்கு மிக அணுக்கமாக வருகின்ற பொழுது மிக கூடுதலாக உண்மை தெரியும். அந்த ஆக கிட்ட வந்து உண்மையும் நானும் ஒன்றாக இணைகின்ற பொழுது, ஏகபூகமாய் நீயும் நானுமாய், அந்த பவுண்டரியும் இல்லாமல் வருகின்ற நிலை, அதைத்தான் சொல்லுவார்கள் இரண்டர கலத்தல், அத்துவித முத்தி என்று சொல்லுவார்கள். அந்நிய மின்மையின் அரண்களல் செலுமே. இது சொன்னான சூத்திரம். அந்த டியூவல்னஸ் இருக்காது, இந்த ஏலியன்னஸ் இருக்காது, அந்நியன் தன்மை இல்லாமல் அந்த உண்மையோடு, அந்த ஞானத்தோடு, அந்த உரையோடு ஆன்மா ஒன்றுகின்ற தன்மை. சொல்லுவார்கள், யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாயினன் என்றது தற்பரமே. அந்த இறைவனோட நாங்கள் என்னுடைய நான் என்ற இருப்பு விழுங்கப்பட்டு அந்த இறைவனாகவே இருக்கின்ற அந்த நிலை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் சிவன் சிவனாகின்ற தன்மை, அதுதான் த மேக்சிமம் ஸ்டேட், த 100% த சோல் கேன் கெட். அதுதான் அந்த ஞானம். இது எப்ப வரும்? முந்து சொன்ன மாதிரி தான், அநேக ஜென்ம சம்சித்தா சதோஜாதி பராங்கதி. அநேக ஜென்மங்களிலே செய்கின்ற நற்கர்மங்கள் எங்களுக்கு எல்லாம், எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறார்கள், இந்த வேதங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்றது, இந்த உலகத்தை விட்டு ஓடணும் என்று சொல்லல. தந்ததாயெல்லாம் பொய்யண்டு வருகின்ற அந்த நிலைக்கு உடனே போக முடியாது. எல்லாரும் சொல்லுகிறது என்ன, இந்த உலகத்துல அறம் செய்ய வேணும், தர்ம வழிப்படி வாழ வேணும். முதலாவது அறம் அல்லது தர்மம். இரண்டாவது அர்த்தம் அல்லது பொருள், பொருள் தேட வேண்டும், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வடிவா செய்ய வேணும். அதான் திருக்குறள் இருக்கிறது அறம் பொருள். இன்பம், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், இன்பம் அல்லது காமம் என்று சொல்லுவார்கள். இன்பத்துப்பால் திருக்குறள் பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த மூன்றும் செய்து முறைப்படி இந்த வேதங்கள்ல விதிக்கப்பட்டபடி செய்து கொண்டு வர அந்த பக்குவ நிலை வரும். If and when we are ready, அந்த பக்குவ நிலை வரும் பொழுது இறைவனே குருவாக வருவான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாங்க ஓடி போய் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இருக்கு, இங்க குண்டனி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்க நிர்விகல்ப சமாதி தீட்சை கொடுக்கிறார்கள், இங்க இந்த குருமார் வந்திருக்கலாம், ஓடி பிடித்து தேடல் தேவையில்லை. அதெல்லாம் யோகம் பழகுவதற்கு சில விஷயங்கள் கேட்பதற்கு உதவும், ஆனா அந்த நூறு பிரதேசம் அந்த ஞானம் அந்த பரஞானத்துக்கு உதவாது. அப்ப இந்த ஞானம் வந்து இறைவனே வந்து தருவது, அந்த மெய்யே வந்து மெய்யை உணர்த்தல், மெய்யே வந்து மெய்யை தருதல், மெய்யே வந்து மெய்யில் அமிழ்த்துதல், அவன் வந்து அவன் காட்ட நாம் காண்பது, அவன் வந்து அவன் அவிழ்த்த நாம் அமிழ்வது, அவன் வந்து அவன் தர நாம் அனுபவிப்பது, அதுதான் இந்த ஞானம். இது அந்த இஃப் அண்ட் வென் வி ஆர் ரெடி, அது தன்னுடைய பாட்டிலே வரும். சொல்லுவார்கள் ஈதல் அறம், மற்றவர்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி சீவிப்பதுதான் அறம். தீவினை விட்டு ஈட்டல் பொருள், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், தீவினை இல்லாமல் மற்றவருக்கு தீங்கு செய்யாமல் இந்த ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ண வேண்டும். பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இதுக்கு தான் வருது. காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம், ஆண் பெண் இன்ப வாழ்க்கையில சந்தோஷமா இந்த உலகத்துல இன்பங்களை அனுபவிச்சு வாழ வேண்டும், அனுபவிக்கப்படாது என்று சொல்லியில. அதுவெல்லாம் வந்து கொண்டு வர எத்தனையோ புறவிகள்ல இதை செய்து கொண்டு வர பிறகு பரணன் இணைந்து இன்னொன்றும் விட்டதே பேருந்த வீடு. அது தன்பாக நித்திரையிலே கைப்பொருள் வளவுமா போல வளவும், நாங்கள் போய் உதவி போட்டு போறது கிடையாது. இது யூ ஜஸ்ட் ஸ்லிப் என்றது நித்திரை விழுகிறது, எங்களுக்கு தந்த பால் நித்திரைக்க போறோம், அது கனவு வருது நித்திரை வருது கையில அது மாதிரி. இது இது ஜஸ்ட் யூ ஸ்லிப் என்றது, இட்ஸ் நாட் யூ ஆர் நாட் ஸ்ட்ரைவிங் அந்த அந்த இதுக்கு அந்த இதுக்குள்ள வரும். அந்த நிலையில வாழ்றதுக்கு இந்த உத்திகள் இருக்குது, பூஜைகள் இருக்குது, கோயில் இருக்குது, மந்திரம் இருக்குது, திவிஷம் இருக்குது, அதெல்லாம் உதவு. அடுத்த கேள்வி, இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கின்றது? மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா, சிவஞான போத சூத்திரம். யந்திர தனு, தனு என்றால் உடம்பு, யந்திரம் என்றால் மிஷினரி. இந்த உடம்புல எத்தனையோ மிஷினரி இருக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச தொகுதி, அலிமெண்டரி சிஸ்டம் உணவு கால்வாய் தொகுதி, நர்வஸ் சிஸ்டம் நரம்பு தொகுதி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கழிவு தொகுதி, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வெண்கூட்டு தொகுதி, இப்படி உலக இது முழுக்க தொகுதிகளும் அங்கங்களும் உடையங்களுமாக இருக்குது. மருத்துவத்திலாம் இதைத்தானே படிக்கின்றோம் நாங்கள். வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆத்தேன் எம்மையா அரணே ஓ என்று சிவபுராணத்தில் சொல்றார். வேற்று விகார விட குடப்பின், வேறு மெக்கானிசம், வேறு 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 மெக்கானிசம் உள்ள இந்த விட குடப்பின் உள் கிடப்ப, இந்த உடம்புக்குள்ள கட்டுண்டு கிடக்க ஆத்தேன் என்னால் ஏலாதையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டு மெய்யான, அவரை போற்றி புகழ்ந்திருக்கு பொய் கட்டு, அதான் இந்த 100% ஞானம், பொய் கட்டு மெய்யான. இப்ப இந்த உடம்புக்குள்ளதான் இருக்குது. இது எங்கே இருக்குது? ஹார்ட்ல இருக்குதா, லங்ஸ்ல இருக்குதா, தலையில இருக்குதா, எங்கே இருக்குது? ஆத்மா ஒரு இடமென்று இல்லை, ஆத்மா பிரமாணு என்று சொல்லுவார்கள், அதுக்கு பிரமாணம் கிடையாது, இவ்வளவு சைஸ் என்று கிடையாது, மிகவும் அணுத்தன்மையாகவும் அணுத்தன்மையான நுண்ணியது. ஆத்மா எங்கே இருக்குது? சில பேர் புருவ நடு உச்சிக்குழி எல்லாம் சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இடமாக இருக்கிறது. அந்த ஆன்மா வந்து 5 அவஸ்தை 5 நிலைகளை அனுபவிக்கின்றது இந்த உடம்பிலே இருக்கின்ற பொழுது. 5 அவஸ்தைத்தே அமைச்சு ஏற்ப அரசு, அமைச்சு அரசு ஏற்ப நின்று 5 அவஸ்தைத்தே 5 அவஸ்தைகளை அனுபவிக்கின்றது. முதலாவதாக எங்களுடைய நினைவு நிலையிலே இந்த ஆத்மா புருவ மத்தியிலே நின்று தொழிற்படுகின்றது, 35 தத்துவம். பிறகு அங்கால கனவு நிலையிலே கண்டத்திலே வந்து தொழிற்படுகின்றது, 24 தத்துவம் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக ஆழ்ந்த உறக்க நிலையிலே இருதயஸ்தானத்திலே தொழிற்படுகின்றது, என்ன கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் உந்தி ஸ்தானத்திலே வருகின்றது துரியம், துரியாதீதம் என்றது மூலாதாரம். அப்ப இந்த உச்சியில இருந்தே இந்த மூலாதாரம் வரைக்கும் ஆன்மா பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றது உடம்பிலே, இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. 5 அவஸ்தைகள் இந்த உடம்புல வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தூக்கம் நாங்கள் முழித்திருக்கின்ற 30 இது விழிப்பு, நல்லா ஆழ்ந்து தூங்குகின்றோம் அது 2வது, மற்றது அதுக்கிடையிலே கனவு வருகின்றது அது 3வது. இந்த 3 நிலையும் எங்களுக்கு தெரியும், இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான நிலை ஒன்று இருக்கின்றது, அது இடக்கிட எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போகும். இந்த ஆத்மீகத்தில் மட்டுமல்ல சில பேரோடு மின்மறந்து அந்த ஆழ்ந்து போகின்ற அந்த தியான நிலை வரும், துரியம் என்று சொல்லுவோம், துரிய நிலை வந்து போறதுண்டு. அந்த நிலைக்கு இடக்கிட வந்து போறதுண்டு, அது துரியம். அதிலேயே ஆழ்ந்து 24 மணி நிலை பெற்றிருத்தல் துரிய அதீதம், ரமண மகரிஷி போன்றவர்கள் அந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள். துரியாதீதம் இதைத்தான் சொல்றார்கள். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம், இதன் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நிலையில வந்து அந்த ஆத்மா வந்து அஞ்சு அவஸ்தைகளுக்குடாக போய்கொண்டிருக்கு. இன்ன இடத்தில் என்று இல்லை அந்த ஆத்மா. மேலும் அதிசயம் என்று கேட்டால் இந்த உடம்புல ஆத்மா உள்ளுக்கு இருக்கிறது. இன்னொருத்தில் சொல்லுவார்கள் இது ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த ஆத்மா வந்து சொல்லுவார்கள் இட்ஸ் எ கேஜ், இந்த உடம்பு வந்து ஒரு கூடு, ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பட்சி வச்சுக்கோங்க. உபனிஷத்துல அப்படித்தான் சொல்லியிருக்கு, ரிக்வேதத்திலையும் உபனிஷத்திலையும் சொல்லி இருக்குது. கிளிக்கூடு, ஒரு பட்சி கூடு மாதிரி இந்த ஆத்மா வந்து ஒரு கூட்டுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்குது என்றுதான் சொல்லுகிறார்கள். அது இன்னொரு விதமாக சொல்லுவார்கள் ஒரு விருட்சத்துல இருக்கிற மாதிரி, ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் இருக்கின்றன. உபனிஷத்துல சொல்லுவார்கள் இந்த மரத்திலே ரெண்டு பறவைகள் இருக்கின்றன, ஒரு பறவை அந்த மரத்தினை இருக்கிற பழங்களை பட்சிக்கின்றது, சாப்பிடுகின்றது, அனுபவிக்கின்றது. இன்னொரு பறவை பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றது. ரெண்டும் அந்த மரத்துல தான் இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற அந்த பட்சிக்கின்ற பறவை சாப்பிடுகின்ற பறவை தான் ஆன்மா. அதை பார்த்து கொண்டு அதிலே தான் பட்சியாமல் ஆனால் சாட்சியாக இருக்கின்றது, அதுதான் பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா. அந்த இறைவன் உயிரோடு உயிராக இருக்கின்றான், உயிருக்கு உயிராக, உயிருக்கு தலைவனாக. அதைத்தான் சொல்வார்கள் இஜமானன். இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற எட்டு மூர்த்தங்களில் ஒன்று இஜமானன். உயிருக்குள்ள உயிரா நிற்கிறான், எனக்கு உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள உயிராக இறைவன் இருக்கிறான். அதான் இயமான ஆம்பிமலா. எட்டு இடங்களிடம் வெளிப்பட்டுள்ள எல்லா ஆன்மாக்கள்லையும் அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பிரியாம இருக்கின்றான். உடம்பை விட்டு உயிர் பிரியும், உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் இது சபம் அப்படித்தானே சொல்ல வேண்டும். ஆனால் உயிரை விட்டு இறைவன் பிரிவான் என்றால் பிரியான், அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான். பிரியான் என்பதனால்தான் பிரான், அவன் உயிரோடு உயிராக இருக்கிறான். இதைத்தான் சொல்லுகின்றான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். ஒரு இமைப்பொழுது கூட அவன் நீங்க மாட்டான். இந்த உள்ளம் நெஞ்சு இதுவெல்லாம் எண்ணத்தை குறிப்பது என்பதற்கு பார்க்க வேண்டும். நெஞ்சென்றா சொல்வார் ஹார்ட் என்று சொல்லுவார்கள். இங்கு வந்து அது ஆன்மாவை குறிக்கின்றது. தோருடைய செவியன் விடையேறியோர் என்றதில் வருகின்ற என் உள்ளம் கவர்கள்வன் என்றால் அந்த உள்ளத்தை கவர்ந்தான் என்றால் மனத்தை கவர்ந்தானா? இல்லை, அங்கே உள்ளுக்கு இருப்பது உள்ளம் ஆன்மா. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்றா சித்தம் வேண்டா என்ன கான்சியஸா? இல்லை, சித்தம் என்பது இங்கே ஆன்மா, சித்தத்துக்கு உள்ளாக இருக்கின்ற ஆன்மா. அப்படி பார்க்க வேண்டும். அப்ப இந்த இறைவன் உள்ளுக்கு இருக்கின்றான், உயிர் எங்கள் உடலுக்குள்ளே இருக்கின்றது, உயிர் இன்ன இடத்திலேதான் இருக்கின்றது என்று இல்லை. இது உயிருக்குரிய ஒரு விளக்கம், உயிருக்குரிய அடுத்த விளக்கம். உயிருக்குரு பெயர் ஆத்மா. அத்தன்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்தது. வேதங்களுக்கு நான்கு ஆக்சிலரி, ஆறு ஆக்சிலரி டெக்ஸ்ட் இருக்கு. ஆறு அங்கன் நாள் வேதம் ஆனாய் போட்டி இல்லையா? அந்த அதுல வந்து அந்த ஆக்சிலரி டெக்ஸ்ட்ல ஒன்றுல இந்த சொற்களுக்கு பொருள்காணும் விதம் இருக்கிறது. அதி என்றால் எங்கும் வியாபகம், எது எங்கும் வியாபகமாயிருக்கிறதோ அது ஆத்மா. இப்படி உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அதே நேரத்திலே எல்லா இடமும் வியாபகமாயும் இருக்கிறது. சர்வ வியாபகமாயும் ஆத்மா இருக்கின்றது. இது புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும், சிம்பிள். நீங்கள் எல்லாரும் வந்து ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அலைவரிசை எல்லா இடமும் இந்த வழியிலே வியாபித்திருக்கின்றது. ஆனால் நீங்க டியூன் பண்ணி உங்களோட ரேடியோ பெட்டியில அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ண அந்த பெட்டியிலே அந்த சத்தம் வருகின்றது. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா எல்லா இடமும் வியாபித்திருந்தாலும் இந்த உடம்பிலே நின்று தொலைப்படுகின்றது. அதான் இந்த விளக்கம்.
நன்றி டாக்டர் சிவகுமாரனுடைய கேள்விக்கு அருமையான பதில் கூறினீர்கள். நீண்ட நேரமாக நிற்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். நான் திருமதி. நான் கேட்கறது இந்த பெண்கள் சங்கு ஊதுவது கூடாதா? கோயில்ல ஹார்ட்டுக்கு கூடாதுன்னா அப்படி எதுவும் கூடாது இருக்கா?
பெண்கள் சங்குவது கூடாது என்று சொல்லப்படவில்லை. பொதுவாக சில காரியங்கள் மஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் என்று சொல்வது இல்லையா? அப்ப குழந்தை பார்ப்பது, பராமரிப்பது போன்றவைகள்லாம் பெண்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்காக ஆண்கள் பராமரிக்கப்படாது என்று இல்லை. வேதம் ஓதுவது பெண்கள் செய்யப்படாது என்று சொல்வார்கள். அதுக்காக பெண்கள் வேதம் போடப்படாது என்று இல்லை. மகாபாரதத்திலே குந்தி தேவி அதர்வ வேதம் ஓதியவள் என்று இருக்கின்றது. அது வந்து ஒரு ரிலீஸ். அதாவது உங்களுக்கு அந்த கடப்பாடு, சங்கு எப்போது ஊதுவார்கள் என்றால் ரெண்டு மூணு விஷயங்கள ஊதுவார்கள். ஒன்று வந்து ஒரு குழந்தை பிறந்தவுடன் சங்கு ஊதி சங்கநாதத்தினாலே அதை அறிவிப்பார்கள். அது முதல் சங்கம். இரண்டாவதாக கல்யாண வீட்டில் ஊதுவார்கள். அதான் முடைச்சங்கம் அமது ஊட்டும், இடைச்சங்கம் மொய்குழலார் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் வந்து இந்த எங்களுடைய இறப்பு கிரியையும் போது சங்கு சேமங்களத்தோட போனது, அந்த மூன்று சங்கு ஊதுவார்கள் அது உண்டு. அடுத்ததாக யுத்தத்திலே போகின்றவர்களுக்கு சங்கு ஊதுவார்கள், அர்ஜுனனுடைய சங்கு இருக்கின்றது, கிருஷ்ணனுடைய சங்கு இருக்கின்றது, பாஞ்சு சமயம் கிருஷ்ணனுடைய சங்கு, அப்படி அந்த சங்கு ஊதுவார். அதாவது யுத்தத்திலே தன்னுடைய கீர்த்தியை அழைப்பை யுத்தத்துக்கு அழைக்கின்ற காரணம் அப்படியான உரங்களை ஊதுவார்கள். கோயில்களிலே இறைவனுக்கு மங்கள வாத்தியமாக ஊதுவார்கள். பெண்கள் ஊதப்படாது என்று நித்தியமாக சொல்ல முடியாது, ஆனால் பெண்ணுடைய பெண்கள் வந்து ஒரு மெல்லியலார்கள், மென்மையானவர்கள் என்ற விதத்தில் சங்குவதற்கு நிறைய நீங்க ப்ளோ பண்ண வேண்டும், அந்த பிரஷரை எடுத்து ப்ளோ பண்ணாதான் வரும், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அதை செய்தவர்கள் அதை செய்யலாம், அதை செய்யப்படாதன் இல்லை. இஸ் எ மெஸ்குலைன் வே. கணக்கு இன்றைக்கு நாங்கள் ட்ரக் ஓடுகின்றோம், டிரைவ் பண்ணுகின்றோம், பெண்கள் எல்லாம் எத்தனையோ வேலைகள் எல்லாம் செய்கின்றார்கள், நாடாளுகின்றார்கள், ஆனால் அப்படினாலும் இது செய்யப்படாதென்று இல்லை.
நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அர்த்தனையர் வணக்கம்.
ஹலோ
வணக்கம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் சொல்லுங்க.
மனதில சொல்றது ஒரு 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 அளவு பலன், ஒரு ஒரு பலன் என்று வைத்தால் வாயால முணுமுணுத்து சொல்ற இருக்கல்லோ, அதுக்கு அதை விட ரெண்டு மூன்று மடங்கு பலன். சத்தமாக வெளியில சொல்றதுக்கு பல மடங்கு பலன் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்துல கேட்டிருக்கேன். அது உண்மையா இருக்குமோ? அடுத்து அது வந்து என்ன ஒரு கேள்வி உண்டு, அந்த உயிர் வந்து ஒரு இடத்துல இந்த பிரம்மகுமாரிகள் அபுமல ராஜஸ்தான் அவையின் தியானத்தின் அதை சொல்லினோம் இந்த தலையீட்டில் இருக்கின்றோம். என்ன ஒன்று வந்து அந்த இதயத்தின் வலது பக்கத்துல இதய தாமரை என்று சொல்ற அந்த கொஞ்சம் நடு குழிக்கு கொஞ்சம் வலது பக்கமாக உயிர் இருக்கிறதாக ஆன்மான்றது உயிர் தானே இருப்பதாகவும் எங்களை இது சொல்லினோம். பிரம்மகுமாரி ஆக்கக்கூடாது நாம் பாகடேசில் அதை சொல்லினும் கழுத்தை வெட்டினால் என் ஆக்கசாகனா உயிர் மேல இருந்த வழியாத்தான் என்று சொல்லினான். கையை வெட்டினால் ஆக்கசாகர இல்ல அங்க உயிர் இல்லை என்ற மாதிரி சொல்லினான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வியாதம் பண்ணி இந்த மதத்துக்கு இல்லையா அந்த வீடு போற அடைதல் மீண்டும் புறத்தல் அது அந்த வைஷ்ணவத்துக்கும் இருக்கும் இடையில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி கன முரண்பாடுகள் இருக்குது. நான் இந்த உயிரையும் இந்த மந்திரத்தையும் பற்றி கேட்கிறேன்.
நல்ல விஷயம். நாங்கள் இரண்டாவது கல்வியை முதல் சொல்லி எடுப்போம். முதலாவதாக இந்த உயிர் வேறுபாடுகள் உண்டு, உண்மை சொல்லுவார்கள் உண்டு. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், வேதங்களும் இறைவனுடைய இருந்து வந்தன, ஆகமங்களும் இறைவனுடைய இருந்து வந்தன, இவையெல்லாம் மெய்யான இறைவன் நூல். பேதமது என்பது பெரியோர்க்கு அபேதனை. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒன்றோடொன்று முரண்படுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஞான நிலையடைந்த பெரியவர்களுக்கு பேதம் இல்லை, அபேதம். இது திருமந்திரம். அடுத்ததாக சொல்லுவார்கள், ஒரு சமயங்கள் பொருள் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவும். இப்படி சமயங்கள் நூல்கள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் பல இருக்கின்றன. இவற்றில் ஒன்றோடொன்று கன்ஃபிளிக்டா இருக்குது. இவற்றில் ஜாதி சமயம், பொருள் நூல் ஜாதி இங்கு என்னின், இதுக்குள்ள இதுதான் சமயம், இதுதான் இதுல பொருள் நூல், அவர் அப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார் என்று கேட்டால், நீதி இது ஆகும் அது அல்லது எனும் புனக்கது என்று ஒரு பக்கம் சார்ந்து இதுதான் சமயம் இதுதான் புஸ்தகம் அது இல்லை இதில் என்ற புனக்கொண்டும் இல்லாமல், நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லாவற்றையும் டோட்டலிஸ்டிக்கா பார்க்கணும். ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு சங்கங்கள், ஒவ்வொரு சபைகள் தங்கள் தங்கள் நிலையில் இருந்துதான் பார்க்கிறார்கள். ஆனா மற்ற டோட்டாலிஸ்டிக் வியூ வந்து குறைவு. இது சொல்வார்கள் ஏக தேச ஞானம், ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நிலையில இருந்து பார்ப்பது, மற்றவர்கள் என்ன சொல்றாரு பார்ப்பது இல்லை. அப்ப இந்த எல்லாத்தையும் டோட்டாலிஸ்டிக்கா பார்த்து நீயினால் நீதியினால் ஜஸ்டிஸோட இதை யாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம், அது பொருள் நூல். அப்படி பார்க்கிற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவை யாவும் அதுமறை ஆகமத்தை அடங்கிடும். இப்படி எல்லா சமயங்களையும் எல்லா நூல்களையும் ஒன்றாக டோட்டலாக பார்க்கின்ற தன்மை இந்த வேதங்கள் ஆகமங்களில்தான் இருக்கின்றன. அது மறை, அருமையான மறை, மறை என்றால் வேதங்கள் ஆகமங்கள் ஆகமத்தை அடங்கிடும். அங்கே இது இருக்கின்றது, அடங்கி இருக்கின்றது. இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. இது நான் சொன்னதில்லை, என்னை போல ஞானிகள் மனிதர்கள் சொன்னதில்லை. அபௌர்ஷேயம், புருஷ என்றால் மனுஷன், மனுஷனால வராது, அபௌர்ஷேயம் இறைவனிடமிருந்து வந்தது, அவன் தான் முதற் குரு என்று சொன்னோம். அப்ப இவை இரண்டும் அருமறை ஆகமத்தை அடங்கிடும். இவை இரண்டும் அரணடிக்குள் அடங்கும், அரணுடைய பாதத்திலே அடங்கும். இது சிவஞான சித்தியர். அப்ப பேதங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மை இந்த சைவத்துக்கு இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவதாக இந்த ஆத்மா எங்கே இருப்பது என்று கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆறு ஆதாரங்கள் சொல்லுவார்கள், தெரியும் உங்களுக்கு. மூலாதாரம், அதாவது ஜனனத்துவ ஜனனத்துக்கு அங்கத்துக்கும் குதத்துக்கும் இடையில இருப்பது மூல வருத்தம் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த மூலம் அது. அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம், அடுத்ததாக மணிபூரகம், அடுத்ததாக அநாகதம், சுத்தி, ஆக்ஞை. ஆட்சி என்பது பூர்வ மத்தி. இந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன யோகத்திலே. இதற்கு மேலே உச்ச தலையிலே இருப்பது சொல்லுவார்கள் சகஸ்ட்ராரம். இதெல்லாம் சில பேர் நரம்பு முடிச்சு ஸ்பைனல் கார்ட், நர்வ் பிளக்ஸஸ், பிரெயின் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அபத்தம். இந்த யோக நூல்கள்ல பதஞ்சலி யோக சீஸ்திரத்திலேயோ கடஜோக தீபிகாவிலேயோ இது எல்லாம் ஸ்பைனல் கார்ட் உண்டோ, நர்வ் பிளக்ஸஸ் உண்டோ, பிரெயின் உண்டோ சொல்லவில்லை. அவர்களுக்கு மென்னட்டுமே தெரியும். இது சக்ராஸ், இதெல்லாம் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது, எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, ஈவன் எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் கூட கூட செய்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது எல்லாம் ரெமினன்ஸ் ஆஃப் சுத்த மாயா. சைவசித்தாந்தில் போகிற குழந்தைகள் எல்லாம் இந்த மாயால தான் இந்த உடம்பு இதெல்லாம் இருக்குங்கிற மனம் எல்லாம். இங்கே இருக்கிற எங்களுடைய மாயா வந்து பிரகிருதி மாயா. ஆனால் சுத்த மாயா வந்து ஒரு ஒரு பரிமாணம். அந்த மாயா கருவிகளை கரணங்களை இந்த பிரகிருதி மாயா கருவி கரணங்களால பகுத்தறிய முடியாது. இட் இஸ் நாட் மெஷரபிள், நாட் டெமென்ஸ்ரபிள். இந்த சக்கரங்கள், இந்த சக்கரம் சொல்லுவார்கள் ஆதார சக்கரம். ஆதாரம் என்றால் இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு ஆதாரமா இருக்குது. இந்த சக்கரத்துல ஒன்று இல்லாவிட்டாலும் இருக்க முடியாது. ஏற்று பாருங்க, கைய வெட்டினா இருக்கலாம், காலை வெட்டினா இருக்கலாம், இடுப்பு கீழே வெட்டினா இருக்க இல்லாது. தலை மட்டும் இல்லை, இடுப்பு கீழே ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலே ஆள் இல்லை, நெஞ்சு போனா இல்லை. அப்ப இது தலையில மட்டுமில்லை, இந்த சக்கரம் அதான் நான் சொன்னேன். இந்த உயிர் பயணம் செய்து கொண்டிருக்குது இந்த ஆதார சக்கரங்கள்ல சொன்னேன் இல்லையா. மேலும் கீழமாக அந்த அஞ்சவத்தகள்ல போய் கொண்டிருக்குது. அந்த அஞ்சவத்தில மேலான இருக்குது, இதுலயே அஞ்சு மட்டும் இல்லாது, அஞ்சு பிறகு அஞ்சு மூணு நிலைகள்ல பதினைந்து அவத்தை என்றெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விரிவு கூட சுருக்கமாக இந்த உயிர் வந்து மேலும் கீழமாக போய்கொண்டிருக்கு, ஒரு இடத்துல இல்லை. அதுல நீங்க சொன்ன இதய தாமரை இருக்கின்றது. அந்த இதய தாமரை வந்து இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கின்ற இடம், அதான் இதய தாமரை. நீங்க சொன்னது சரி, அதை பற்றிய விளக்கங்கள் சித்தாந்த நூல்கள்ல இருக்கு. அதாவது ஒரு தாமரை போல இருக்கின்றது. இந்த தாமரை வந்து மொட்டு, இந்த மொட்டு வந்து கவுண்டு இருக்கின்றது. தெரியுது, அந்த தாமரை மொட்டு ஒரு பக்கம் கவுண்டு இருக்கின்றது. அது மாதிரி இந்த தலைகளாக கவுண்டு இருக்கின்றது. இது வல பக்கமாக கவுண்டு இருக்கிறது நெஞ்சில. இந்த ஞான நிலையில போகின்ற பொழுது தாமரை நினைந்து இதழ் முகத்து விரிய அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சீவனை காணுவீர்கள், சிவனை காணுவீர்கள். அங்கேதான் அவர் உறவன் இருக்கிறார். அந்த தாமரைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஆகாசம் தான் சித் ஆகாஷ். அது சின்ன ஆகாசம், அதுதான் சித் அம்பரம். சித் என்றால் சிறிய, அம்பரம் என்றால் ஆகாசம். சித் என்றால் அறிவு பொருள். இது பாட்டத்த சோல், பாட்டத்த சோல் என்பதனால அறிவு பொருள். வெளியே இருக்கிற ஆகாசம் வந்து பேரம்பலம், அது ஜடம். சிதம்பரத்தை போனால் சொல்லுவார்கள் இங்கே இருக்கிற ஆகாசம் வந்து சித் ஆகாசம், அறிவு பொருள், சக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற ஆகாசம், அது இந்த ரிப்ளிக்காக நங்கால. அந்த அந்த தாமரை இதழுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கின்றது. இதழ்களுக்கு, தண்டுக்கு, கிழங்குக்கு, கிழங்கு வந்து மண்பொண்ணு 36 தத்துவங்களும் சொல்லி அதற்கு அப்பால அங்கே சிவலிங்கமாக நடராஜராக இறைவன் அங்கே இருக்கின்றான் நடுவிலே. அந்த தத்துவம் அது மேலான சைவ சித்தாந்த ஞானத்திலே போகின்ற பொழுது அது புரியும், அது விளங்கும். அது இரண்டாவது கேள்விக்கு சொல்லி போட்டோம். முதலாவது கல்வி நீங்கள் மந்திர ஜபம். மந்திர ஜபம் வந்து மூன்று வகையாக ஜபிக்கலாம். ஒன்று வந்து உபாஞ்சு. உபாஞ்சு என்றால் தன்னுடைய செவிக்கு மாத்திரம் கேட்கும்படி நானுனி உதட்டை தீண்ட மெல்ல செபித்தல், இதற்கு மந்தம் என்று சொல்லுவார்கள். இது எங்க இருக்குது? இது ஆரம்பநாளுடைய சைவ வினாவோட இரண்டாம் பக்கம், இரண்டாம் சைவ வினாவில 190 கொஸ்டின் கேள்வியில இருக்கிறது மந்த செவிக்கிற விதங்கள். மற்றது அடுத்தது வந்து வாசகம். வாசகம் என்றால் மற்றவற்ற செவிக்கும் கேட்கும்படியாக செவிக்கிறது வாசகம். மூன்றாவது மானசம். மானசம் என்றால் தனக்கு மட்டும் மனசிலே செவித்தல். இந்த மூன்று வகையாக இருக்கின்றது. இப்ப இந்த மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்லுறது உண்டு, என்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுகின்றது உண்டு. சில வேலை நான் இன்னொன்று செய்யறேன், ஒரு காதை பொத்தி கொண்டு மந்திரத்தை சொல்லி பாருங்க, உங்களோட தலைக்குள்ளேயே அந்த மந்திரம் வைப்ரேட் பண்ணும். ஒவ்வொரு பிராக்டிஸ் ஒவ்வொரு விதமாக மற்றவற்ற காதுக்கும் கேட்கும்படியாக பிளத்து சொல்வது. ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போனால் அவர்கள் அந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற அந்த மந்திரத்தை எல்லாரும் கேட்கும்படி சொல்லுவார்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கேட்பதனால மற்றவர்களுக்கும் பயன் உண்டு. பிறகு பிளத்து சொல்லும் பொழுது கவனக்கலைப்பான் இருக்கின்றது. இப்ப மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இந்த சத்தமே எங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருப்பதனால சுற்றி வர அந்த மற்ற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கவர்ந்துடுவோம், பிறந்த புறக்கணித்து விட்டு இருப்போம். தக்குவ நிலையில தொடக்கத்தில் அது கேட்க மந்திரம் பாசகமாக சொன்னால் சிறப்பு என்று கேட்டால், அந்த மந்திரம் மனதில் சொல்றதோட வாக்கில வந்து அந்த சத்தமே எங்களை சூழ்ந்திருப்பதாக சுற்றி வர்ற இருக்கிற டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எங்களை தடுக்கிறது.
அது கொஞ்சம் முன்னுக்கு முன்னேறி கொண்டு போகும்பொழுது தன்னுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லலாம். இன்னும் முன்னோட மனசுக்கு மட்டும் கேட்க சொல்லலாம். உங்களுக்கு எது அந்த நேரம் சரியா வருவதோ அதன்படி சொல்லலாம். இந்த பலனில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அதாவது நான் வாயால மற்றவர்கள் கேட்க சொல்றதுக்கு வந்து பலம் வந்து இருக்கிறது, அது குறைவு. தன் செவிக்கு கேட்க சொல்றது அதை விட கூட, மனதுக்குள்ள சொல்றது கோடி மடங்கு பலன். மனசுக்கு சொல்றதுதான் கூட பலன் தரும். அப்ப இது வந்து 191 விடாமலையில சொல்றார், இந்த மூவகை செபமும் பலத்தினால் ஏற்ற குறைவு உடையனவா, நீங்க கேட்ட கேள்வியே கேட்கிறார். அவர் சொல்றார், ஆம், வாசகம் 100 மடங்கு பலம், மற்றவர்களை கேட்கும்படி சொல்றது. உபாஞ்சு 10,000 மடங்கு பலம். மானசம் மனதுக்கு சொல்றது கோடி மடங்கு பலம். ஆனா மனசு சொல்றது மிகவும் கஷ்டம். நாங்க நிக்கிற மாதிரி இந்த மனது ஒரு குரங்கு இருக்காது. அதை மனதுக்குள்ள யோசிச்சு கொண்டு கொஞ்ச நேரத்துல எங்களுடைய மந்திரம் இல்லாம வேறு எல்லாம் வந்துடும். ஆனப்படினால நாங்கள் வாயால முதல் சொல்லி பிறகு தன் பாட்டிலே அது வரும். அந்த அது வந்து அந்த மந்திரம் வந்து எங்களுடைய மனதுக்குள்ள தானாக ஒலிக்க தொடங்கும். அவரால் இந்த 3 வகையான மந்திர சிவங்களும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. எல்லாவற்றையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் இல்லை.
நன்றி சிவகுமார். நேயர்கள் நினைந்திருக்கின்றார்கள்.
தயவுசெய்து
சிவகுமார் குறை வழங்க கூடாது. ஒருவர் ஒரு கேள்வி மட்டும்தான் டாக்டருக்குரிய கேள்வி. ஆனால் உங்களுக்காக நாங்கள் எடுத்திருந்தோம். இணைப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் வணக்கம். இழப்பிலே இணைந்திருக்கின்ற நேயர் தயவு செய்து இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றன. உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் ஐயா.
வணக்கம் டாக்டர்.
வணக்கம் அம்மா.
நான் ஜோகா
கவிக்கின்றேன்.
சித்தாந்தம் வேதாந்தம் என்று ரெண்டு இருக்குது. அதுல சித்தாந்தம் சரியை கீழே, வேதாந்தம் ஜோகம் ஞானம். அப்ப அந்த வேதாந்தத்தை படித்து அதை பிராக்டிஸ் பண்றவர்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதில்லை. சரியை சிறியை உள்ளவர்கள் தான் கூட சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் வந்து தியானம் அது இதுகளைத்தான் செய்கிறார்கள். அப்ப நாங்க எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்களையும் பின்பற்றணும் வந்து இல்லைத்தானே.
நல்ல ஒரு கேள்வி. வேதாந்தம் சித்தாந்தம் முதலாவது வந்து இந்த சரியை சிறிய யோக ஞானம் வேதாந்தத்திலே கிடையாது. வேதாந்தத்திலே நீங்கள் எடுத்து பார்த்தால் சொல்லுவார்கள் கர்மயோகா, ஞான யோகா, ராஜயோகா, பக்தி யோகா, இப்படி எல்லாம் யோகா யோகான்னு தான் சொல்லுவார்கள். தவிர சரியை கிரியை யோக ஞானம் என்பது ஆகமங்களிலே சொல்லப்பட்டது, சைவ சித்தாந்தத்திலே உரியது. அது உண்டு. இரண்டாவதாக வேதாந்தத்திலே ஈடுபடுபவர்கள் இந்த புறக்கிரியைகள் ஆலய அவங்க வழிபாட்டிலே ஈடுபடுவதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், அது சேவை செய்வதன் சொல்லுவார்கள். சில பேர் என்று கேட்டால் அதெல்லாம் ஆரம்பத்திலே தேவை. அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற காடின் மாதிரி இந்த கிரியைகள் இதையெல்லாம் தேவை. ஆனால் ஆத்ம நிலையிலே முன்னேற்றம் அடைகின்ற பொழுது இவை தேவையில்லை. இப்படி சில பேர் சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய அதன்படி இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்திய ஆதிசங்கர் பகவத் பாதர் சங்கராச்சாரியாரே தான் எல்லா கோயில்களுக்கும் போய் பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் வந்து மீனாட்சிக்கு மீனாட்சி பண்டம் பாடியிருக்கிறார். காசி விஸ்வநாத அஷ்டகம் பாடியிருக்கிறார். மற்றது அன்னபூர்ணி அஷ்டகம் அன்னபூர்ணிக்கு பாடியிருக்கிறார். லிங்காஷ்டகம் பாடியிருக்கிறார். பில்பாஷ்டகம் பாடியிருக்கிறார். சொல்கிறார் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். ஒரு பில்வத்தனத்தை இறைவனுக்கு போடுவதால 3 ஜென்மங்களிலே செய்கின்ற பாவங்கள் நலியும் என்று பில்வாஷ்டவத்திலே சங்கராச்சாரியார் சொல்கின்றார். பஜகோவிந்தத்திலே பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சன்னிகிதே காலே நகி 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 டொக்ருண்ய கரணே. நீ கோவிந்தனை பஜனை செய், கோவிந்தனை பஜனை செய், மூட மனமே ஃபூலிஷ் மைண்ட் கோவிந்தன பஜனை செய். சம்பிராப்தே சன்னிகிதே காலே, உன்னுடைய கடைசி காலத்துல உன்னுடைய இல்லத்துல யமன் வந்து நிற்கின்ற பொழுது நீ படிக்கின்ற கல்வி எல்லாம் வந்து உதவாது. நகி 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 நகி, சிங்களம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் நகி என்றா ஒன்றும் இல்லை. இப்படி அவரே அத்வைத சங்கராச்சாரியாருக்கு மேல ஞானி இல்லை. அவரே இந்த ஆலய வழிபாடு பில்ப பூஜை நாம பஜன் எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அவனுடையால் இதை நாங்கள் விடுவது தவறு. நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள் 12வது சிவஞான சூத்திரத்துல மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அலனத்திலுமே அம்மலங்களி அன்பருடுமரி. இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி நின்ற ஜீவன் முக்த நிலையில இருக்கும் பொழுது லிபரேட்டட். லிபரேட்டட் வாய்ட் அனாய். அந்த நிலையில் கூட அந்த ஆன்மாக்கள் அன்பருடமணி சிவனடியாரோடு சேர்ந்து மாலர நேயம் மலிந்தவர்களிடமும் குற்றமற்ற நேயமுள்ள குற்றமற்ற நேயம் என்று சொல்ல வேண்டும். அந்த மாசில்லாத நேயமுள்ள இறையடியாருடைய வீடம் ருத்ராட்சம் மற்றது விபூதி போன்ற வீடங்களையும் ஆலயம்தானும் ஆலயங்களையும் அரண் என தொழுமே இறைவன் என்றே தொழும் தொழுமே தொழு என்று சொல்லவில்லை தொழுமே. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஜீவன் முக்தாஸ். ஜீவன் முக்தாஸ் எப்படி இருப்பார்கள் என்று சிவஞான போதத்தின் கடைசி சூத்திரம் வர்ணிக்கின்றது. ஜீவன் முக்தர்களே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்றால் மற்றவைக்கு பிரிஸ்கிரிப்ஷன். டாக்டர் சொல்லுகின்றேன் பிரிஸ்கிரிப்ஷன் என்றால் கொடுக்கிறது. இது ஜீவன் முக்தருக்கே இது டிஸ்கிரிப்ஷன் என்றால் இது வந்து மற்றவர்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த வழிபாடுகள் இதுகள் எப்பொழுதுமே தேவை. இந்த இடையிலே நாங்களாக கைதட்டி உதறி விடக்கூடாது. ஆனாலும் ஒரு நிலையிலே ஒரு சில பேருக்கு ஞான நிஷ்டையிலே நோகி இருப்பவர்களுக்கு இவை தானாக கைவிலகும். அதான் அங்கே இருக்கிறது. ஞான நிஷ்டையிலே எப்பவும் இருப்பவர்களுக்கு இந்த கிரியைகள் பூதங்கள் அதில் இருந்து வந்து செய்ய முடியாது, தானாக போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியுடைய பூஜையை செய்து கொண்டு வருகின்றார் தட்சிணேஸ்வரத்திலே. அவருக்கு அந்த காளி தரிசனம் எல்லாம் வந்து அந்த ஞானம் வந்த பிறகு பூஜையை செய்ய முடியவில்லை. போய் அங்க பூஜை செய்ய தொடங்கி போட்டு இடையில பிரசாதத்தை எடுத்து அம்பாளுக்கு ஊட்டி தானும் சாப்பிடுவார். அது செய்ய முடியவில்லை. அந்த நேரம் வந்துவிட்டபடியினாலே அந்த நிலை தானாக வருகின்ற பொழுது நித்திரையில் கைப்பழுவதுமா போல நிஷ்டோடையவர்களுக்கு போகலாம். தவிர நாங்களாக இது ஞானத்திலே இல்லை என்று விடக்கூடாது. வேதாந்த ஞானாந்தம் வேதாந்தம் என்ற பேதம் கிடையாது. சித்தாந்தமும் வேதாந்தமும் அத்வைத முத்தியை ஒன்றையே சொல்லுகின்றன. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சேம் பட் எக்ஸ்பிரஷன் இஸ் த டிஃபரெண்ட். ஒரே அனுபவ முத்தி, ஆனால் அவருடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அவ்வளவுதான். இதை பற்றிய மேலஞ்சிய விளக்கங்களும் அடுத்தடுத்த இடங்களிலே கலப்போம். நம்மளுடைய சத்சங்க நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கின்றது. நீங்கள் அதிலே கலந்து கொண்டு பயங்கரமான உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி டாக்டர். அருமையான கேள்விகளுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான விடைகளை கூறி எங்களுடைய நேயர்களை திருப்திப்படுத்திய உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு